आप सुन रहे हैं रेडियो रवीश।
नमस्कार, मैं रवीश कुमार। दिस पॉडकास्ट हैज बीन जनरेटेड बाय आर्टिफिशियल इंटेलिजेंस। द वॉइस यू विल नाउ हियर इज नॉट माइंड बट जनरेटेड बाय अ मशीन। वी आर ट्राइंग टू रीच न्यू ऑडियंसेस एंड दस मेकिंग यूज ऑफ व्हाट एआई हैज टू ऑफर। देयर माइट बी सम ट्रांसलेशन रिलेटेड इनएक्यूरेसीज। इन दैट केस प्लीज रेफर टू आवर मेन वीडियो।
எஸ்பேயில் நடந்த திருட்டு நன்கொடை குறித்த அனைத்து தகவல்களும் வெளியாகி உள்ளது. தேர்தல் பத்திரங்கள் தேவையான அனைத்து தரவுகளையும் எஸ்பிஐ கொண்டுள்ளது. வணக்கம், நான் ரவீஷ்குமார். ஸ்டேட் வங்கி ஆவணங்களை வெளியிட மறுக்கிறது, குறிப்பாக யார் நன்கொடை அளித்தார்கள் என்பதை காட்டுகிறது. 2019 இந்த ஆவணங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அரசாங்க அமைச்சர்கள் எப்படி வலியுறுத்தினர் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஆனால் தேர்தல் பத்திரங்களை வெளியிட வேண்டிய நேரம் வந்தபோது அவர்கள் தயங்கினர். ஆவணங்களை வெளியிடக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. ஊடகவியலாளர்கள் நிதின் சேத்தி மற்றும் தபஸ்யா தேர்தல் பத்திரங்கள் குறித்து அறிக்கை அளித்துள்ளனர். அதன் நீதிமன்ற வாதத்திற்கு தயாராகும் வகையில் வாங்குபவரின் பதிவு எப்போதும் வங்கி அமைப்பில் இருக்கும் என்றும், தேவைப்படும்போது எந்த விசாரணை நிறுவனத்தாலும் அணுக முடியும் என்றும் அரசாங்கம் குறிப்பிட்டது. இருப்பினும் ஆவணங்களை வெளியிட மாட்டோம் என்று வங்கி இப்போது கூறுகிறது. தேர்தல் நன்கொடைகளை கண்காணிக்கும் ஏடிஆர் என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் சார்பில் ஆஜரான ஏடிஆர் உச்சநீதிமன்றத்தின் அரசியலமைப்பு பெஞ்சின் தீர்ப்பை வேண்டுமென்றே புறக்கணித்ததற்காக பாரத ஸ்டேட் வங்கிக்கு எதிராக அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியுள்ளது. ஏடிஆர் தனது அவமதிப்பு மனுவில் எஸ்பேயின் மேல்முறையீடு முற்றிலும் மற்றும் #39 தீங்கிழைக்கும் மற்றும் #39 மற்றும் லோக்சபா தேர்தலுக்கு முன் வெளிப்படைத்தன்மை முயற்சிகளை தடுக்கும் நோக்கத்தில் உள்ளது என்று வாதிடுகிறது. எலக்டோரல் பாண்டுகள் பற்றிய தகவல்களை விரைவாக தொகுத்து வெளியிடுவதற்கு தேவையான உள்கட்டமைப்புகளை பாரத ஸ்டேட் வங்கி கொண்டுள்ளது என்றும், எளிதாக அறிக்கை தயாரிக்க உதவுகிறது என்றும் ஏடிஆர் குறிப்பிடுகிறது. இருப்பினும் வங்கி குடிமக்களின் அறியும் உரிமையை நசுக்கியது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தையும் சவால் செய்துள்ளது. ஏடிஆரின் மனுவைத் தவிர இன்று நிருபர்கள் கூட்டத்தைச் சேர்ந்த நிதின் சேத்தி மற்றும் தபஸ்யா ஆகியோர் தங்கள் விசாரணை அறிக்கையில் ஸ்டேட் வங்கியின் அனைத்து வாதங்களையும் மறுத்துள்ளனர். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் அரசு கோரியபோது ஸ்டேட் வங்கி உடனடியாக வழங்கியிருந்தாலும் அவை நீதிமன்றத்திடமிருந்து தகவல்களை தடுத்து நிறுத்துகின்றன என்பதை அது வெளிப்படுத்துகிறது. இந்த வீடியோவில் இதை மேலும் விவாதிப்போம். பாரத ஸ்டேட் வங்கி அனைத்து தரப்பிலிருந்தும் ஆய்வுக்கு உட்பட்டுள்ளது. இந்த காணொளியை கடைசி வரை பொறுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிரசாந்த் பூஷன் இந்த வழக்கை உடனடி விசாரணைக்கு அழைத்துள்ளார். அடுத்த வாரம் தேதி நிர்ணயிக்கப்படலாம். கேள்வி எழுகிறது, இவ்வளவு குறிப்பிடத்தக்க வங்கியின் நம்பகத்தன்மை ஏன் சமரசம் செய்யப்படுகிறது? February 15 எடுக்கப்பட்ட முடிவை தொடர்ந்து மத்திய அரசும் ஸ்டேட் வங்கியும் மவுனம் சாதித்து வருகின்றன. வங்கி 136 நாட்களுக்கு பிறகு தகவலை வழங்குவதாக கூறியுள்ளது உடனடியாக அல்ல. மோடி அரசாங்கம் தினமும் தனது இடைவிடாத பிரச்சாரத்தை தொடரும்போது குடிமக்கள் ஏன் 136 நாட்கள் காத்திருக்க வேண்டும்? இந்த விளம்பரங்களில் தேர்தல் பத்திரங்கள் பற்றிய தகவல்களைத் தவிர அனைத்திற்கும் மோடி உத்தரவாதம் அளிக்கிறார். 2018 முதல் இந்த தகவல்களுக்காக போராடும் குடிமக்கள் அமைப்புகள் உரிய நேரத்தில் அதை பெறவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு மற்றும் தாமதமான தகவல்கள் அவற்றின் முக்கியத்துவத்தையும் தாக்கத்தையும் இழக்கும். தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்த சுப்ரீம் கோர்ட் இது தகவல் அறியும் உரிமையை மீறுவதாகவும் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்றும் கூறியது. தாமதமான தகவல் அதன் முக்கியத்துவம் மற்றும் விளைவு இரண்டையும் குறைக்கிறது. இதனால்தான் ஆர்டிஐயில் ஏதேனும் முறைகேடு நடந்தால் அதை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும். ஊடகங்கள் சமரசம் செய்து கொண்டதால் தகவல் பெறுவதற்கான கடைசி வழியாக ஆர்டிஐ உள்ளது. ஆர்டிஐயின் கீழ் 30 நாட்களுக்குள் தகவல் வழங்கப்பட வேண்டும் என்றும், முதல் முறையீடு 45 நாட்களுக்கு மேல் ஆகாது, மொத்தம் 75 நாட்கள் ஆக வேண்டும் என்று சட்டத்தை படிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் இங்கே ஸ்டேட் வங்கி 136 நாட்கள் கோருகிறது. தகவல் அறியும் உரிமை சட்டம் உடனடியாக தகவல் அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. தகவலுக்கு நேரம் இன்றியமையாததாக இருந்தால், சட்டம் சரியான நேரத்தில் தகவல் வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்கவில்லை என்றால் அதன் முதல் வரியில் அது குறிப்பிடப்பட்டிருக்காது. தகவல் அறியும் உரிமைக்கு எதிரான தேர்தல் பத்திரத்தை உச்சநீதிமன்ற அரசியல் சாசன பெஞ்ச் செல்லாததாக்கியது. March 15 மேல் தகவல் நிறுத்தப்பட்டால் அது மீண்டும் உங்கள் தகவல் அறியும் உரிமையை மீறும். தேர்தல் பத்திரங்கள் ப ஜ க வை கணிசமாக வளப்படுத்தி பணக்கார கட்சியாக ஆக்கியுள்ளது. 2012 முதல் 2017 வரையிலான 5 ஆண்டுகளில் பாஜக 3,393 கோடி நன்கொடையாக பெற்றதாக ஜக்தீப் சோக்கர் தெரிவித்தார். பத்திரத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து 2019 முதல் 2023 வரை 4 ஆண்டுகளில் கட்சி தேர்தல் பத்திரங்கள் மூலம் மட்டும் 6,500 கோடிக்கு மேல் குவித்தது. கிட்டத்தட்ட அதன் நன்கொடைகளை இரட்டிப்பாக்கியது. நன்கொடையாளர்கள் அவர்களின் வருமானம் மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பற்றிய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படவில்லை. ஆனால் ஸ்டேட் வங்கி வெளிப்படுத்துவதில் 136 நாட்கள் தாமதத்தை முன்மொழிந்துள்ளது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் தாமதமான தகவல் வழங்கலுக்கான அபராதங்கள் அடங்கும். அவமதிப்பு அபராதம் தவிர ஸ்டேட் வங்கி அத்தகைய தாமதங்களுக்கான விளைவுகளையும் சந்திக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது. ஸ்டேட் வங்கிக்கு புதிய ஆர்டிஐ சட்டம் பரிசீலிக்கப்படுகிறதா? 2005 தகவல் அறியும் உரிமைச் சட்டம் அரசாங்க தகவல்களுக்கான குடிமக்களின் கோரிக்கைகளுக்கு சரியான நேரத்தில் பதிலளிப்பதை வலியுறுத்துகிறது. உடனடி தகவல் அணுகலுக்கான போர்ட்டலை வழங்குகிறது. 2004 ஆண்டு ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திற்குள் மன்மோகன் சிங்கின் அரசாங்கம் இந்த சட்டத்தை இயற்றியது. அரசாங்கத்தின் முறைகேடுகள் பற்றிய விவரங்களை தெளிவான புரிந்துகொள்ளக்கூடிய மொழியில் பொதுமக்கள் அணுகுவதை உறுதி செய்து உத்தியோகபூர்வ குழப்பத்தை எதிர்பார்த்தனர். மோடி அரசு இப்படி ஒரு சட்டத்தை இயற்றியிருக்குமா? நன்கொடையாளர்களின் அடையாளத்தை மறைக்க ஆர்டிஐ கொள்கைகளுக்கு முரணான தேர்தல் பத்திர திட்டம் இந்த காரணத்திற்காக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆர்டிஐ சட்டத்தின் மற்றொரு முக்கியமான அம்சம் ஒரு நபரின் வாழ்க்கை அல்லது சுதந்திரத்திற்கு முக்கியமான தகவல்களை 48 மணி நேரத்திற்குள் வழங்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. வாக்காளர்களின் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு முக்கியமான தேர்தல் பத்திர விவரங்களை இந்த காலக்கெடுவுக்குள் வெளியிட வேண்டும். பிறகு ஏன் தேர்தல் ஆணையம் அமைதியாக இருக்கிறது? ஏப்ரல் 11 முதல் மே 23 வரை நடந்த 2019 தேர்தலில் 42 நாட்களில் 61 கோடி வாக்குகள் எண்ணப்பட்டன. தகவல் 136 நாட்கள் தாமதமாகிவிட்டால் 2029 தேர்தலுக்கு வாக்காளர்கள் எவ்வாறு தகவலறிந்த முடிவுகளை எடுக்க முடியும்? அரசியலமைப்பின் 19(1) பிரிவுக்கு உள்ள முரண்பாட்டை எடுத்துரைத்து ஒரு மனுவில் வாதிட்டபடி பங்கேற்பு ஜனநாயகத்திற்கு வெளிப்படைத்தன்மை அவசியம். பாரத ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ தரவு செயலாக்கத்தில் சிரமப்பட்டால் அத்தகைய பணிகளில் திறமையான தேர்தல் அதிகாரிகள் சரியான நேரத்தில் தரவு பதிவேற்றத்தை உறுதிப்படுத்த உதவ வேண்டும். தேவையான 21 நாட்களுக்கு மேல் 136 நாட்களுக்கு வங்கியின் கோரிக்கை அத்தகைய நீட்டிப்புக்கான தேவை குறித்த கேள்விகளை எழுப்புகிறது. 44,434 தரவு தொகுப்புகளுக்கு சமமாக 22,217 பத்திரங்கள் மட்டுமே அறிக்கையிடப்பட உள்ளன. தாமதம் நியாயமற்றதாக தெரிகிறது. குறிப்பாக அனைத்து தகவல்களும் மும்பை கிளையில் மையப்படுத்தப்பட்டிருக்கும் போது வங்கியால் தினசரி 326 தரவு தொகுப்புகளை மட்டுமே உண்மையிலேயே செயலாக்க முடியுமா? இந்த சூழ்நிலையானது ஒரு குறிப்பிடத்தக்க வெளிப்படைத்தன்மை பிரச்சினையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது ஜனநாயக பங்கேற்பின் சாரத்தை பாதிக்கிறது. ஊழலின் அளவை புரிந்து கொள்ளவும் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தப்படுவதை தடுக்கவும் ஸ்டேட் பாங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ வேண்டுமென்றே தகவல்களை மறைக்க விரும்புகிறது என்று பிரசாந்த் பூஷன் தனது மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். வங்கியிடம் ஒவ்வொரு பத்திரத்தின் எண்களும் இருப்பதால் பெயர், முகவரி மற்றும் எண் உட்பட வாங்குபவரின் முழு உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள். KYC விவரங்கள் தாமதம் ஏற்படக்கூடாது. எஸ்பிஐக்கு அழுத்தம் கொடுப்பது யார்? எஸ்பிஐ அழுத்தத்தின் கீழ் செயல்படாது என்று நீங்கள் நம்பினால் இந்த செய்தியை கவனியுங்கள். நிதின் சேத்தி நவம்பர் 2019 ஹாஃப் போஸ்ட் இக்காக அறிக்கை அளித்தார். காலாவதியான பத்திரங்களை கூட ஏற்றுக்கொள்ளுமாறு அரசாங்கம் எஸ்பிஐ உத்தரவிட்டுள்ளது. இது சட்டத்திற்கு எதிரானது. மே 2018 கர்நாடக தேர்தல் முடிவுகளைத் தொடர்ந்து எந்தக் கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறாத நிலையில் பத்திரங்களை வாங்குவதற்கு 10 நாட்களுக்கு சிறப்பு சாளரத்தை திறக்குமாறு நிதி அமைச்சகத்திற்கு பிரதமர் அலுவலகம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவு நிர்ணயிக்கப்பட்ட கால வரம்புக்கு அப்பாற்பட்டது. மேலும் சேத்தியின் அறிக்கையின்படி நிதி அமைச்சகத்தின் உத்தரவுகளின் பேரில் வங்கி இந்த பத்திரங்களை பணமாக்கியது பணமோசடி தடுப்பு சட்டங்களுக்கு எதிரானது. காலாவதியான பத்திரங்களை பணமாக்க அனுமதி கோரி பத்திரம் வைத்திருக்கும் கட்சிகள் தாமதமாக எஸ்பிஐயை அணுகியபோது நிதி அமைச்சகம் இந்த முடிவை எடுத்தது. இந்த பத்திரங்கள் எந்த கட்சி அல்லது கட்சிகளுக்கு என்று அறிக்கை குறிப்பிடவில்லை. ஆனால் 10 கோடி நன்கொடையாக மீட்கப்பட்டது. அந்த பத்திரங்களை மீட்பதற்கு அனுமதித்த நிதி அமைச்சின் செயலாளர் தேர்தல் பத்திர செயல்பாட்டில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தார். இன்று அதே சுபாஷ் சந்திரகர் இந்த தகவலை கண்டுபிடிக்க எஸ்பிஐக்கு ஒரு நாளுக்கு மேல் தேவைப்படாது என்று ஊடகங்களில் கூறுகிறார். அதிகமாக இணக்கமாக இருப்பதாக அடிக்கடி விமர்சிக்கும் ஊடகங்கள் இதை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கின்றனவா? ஊடகங்கள் ஏன் இந்த நாட்டின் குடிமக்களை இருட்டில் வைத்திருக்க விரும்புகின்றன? மதம் பற்றிய விவாதங்கள் தொடர்கின்றன, அதே சமயம் இந்த பிரச்சினைகளுக்கு முக்காடு போடப்படுகிறது. பிரதமர் பல பேரணிகளில் உறவுமுறை பற்றி பேசுகிறார், ஆனால் தேர்தல் பத்திரங்களை குறிப்பிடவில்லை. தற்போது தேர்தலுக்கு முன் ஆவணங்களை வெளியிட மாட்டோம் என ஸ்டேட் வங்கி கூறுகிறது. ஒரு கட்சிக்கு 6,500 கோடி நன்கொடை அளிக்கும் இவர்கள் யார்? நிதின் சேத்தி பல ஆண்டுகளாக இந்த அறிக்கையை ஆராய்ந்து வருகிறார். அவரது குழு உறுப்பினர்கள் தபஸ்யா மற்றும் ஸ்ரீகிரிஷ் ஜலிஹால் போன்ற பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய ஊழல் வெளிப்பட்டது. நிதின் குழுவினர் பல மாதங்களாக 1,000,000,000 பக்க ஆவணங்களை ஆய்வு செய்தனர். பிரதான ஊடக சேனல்கள் ஆடம்பரமான தலைமையகத்தை கொண்டிருந்தாலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பத்திரிகைகளை நடத்துபவர்களுக்கு பெரும்பாலும் சொந்த அலுவலகங்கள் இல்லை. கற்பனை செய்து பாருங்கள், ஊழல்களை எளிதாக்குவதற்கு ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. சம்பந்தப்பட்டவர்களின் அடையாளங்களை மறைத்து உச்ச நீதிமன்றம் உடனடியாக அரசியலமைப்பிற்கு எதிரானது என்று தாக்கியது. பத்திரிகையாளர்கள் ஏன் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நிதின் சேத்தியைப் போலவே அசுதோஷ் நேகியும் உத்தரகாண்டில் அங்கிதா பண்டாரி கொலை வழக்கை புகாரளிக்கும் போது கைது செய்யப்பட்டார். அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. பத்திரிகையாளர்கள் அடிக்கடி சிறையில் அடைக்கப்படும் சூழலில் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் குழு தொடர்ந்து முன்மாதிரியான பத்திரிகையை உருவாக்கி வருகிறது. அங்கிதா பண்டாரி வழக்கை விவாதித்ததற்காக அசுதோஷ் நேகி கடுமையான தண்டனையை எதிர்கொண்டார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மற்றும் ஸ்டேட் வங்கியின் நிலைப்பாடு ஆகிய இரண்டும் குறித்தும் முக்கிய ஊடகங்களில் குறிப்பிடத்தக்க மௌனம் நிலவுகிறது. 16,000 கோடி ஊழலையும் அரசுக்கும் குறிப்பிட்ட சில தொழிலதிபர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு அறிக்கையில் ஆர்வம் இல்லை. இந்த செய்தி இந்தியாவின் பொது மக்களை சென்றடைவதை தடுக்கும் நோக்கத்தில் இந்த மௌனம் இருப்பதாக தோன்றுகிறது. நிதின் சேத்தி மற்றும் தபஸ்யா ஆகியோர் தங்கள் அறிக்கையில் தேர்தல் நன்கொடைகள் குறித்த தகவல்களை ஸ்டேட் வங்கியிடமிருந்து அரசாங்கம் கோரும் போதெல்லாம் சட்டத்தின் கீழ் அத்தகைய தகவல்களை பகிர அனுமதி இல்லை என்றாலும் உத்தரவு உடனடியாக பின்பற்றப்படுகிறது என்பதை நிரூபித்துள்ளனர். இந்த தகவல் முதலில் அரசாங்கத்திற்கு ஏன் தேவை என்ற கேள்வியை இது எழுப்புகிறது. எதிர்க்கட்சிகளுக்கு ஏன் தகவல் கொடுக்க முடியாது? தேர்தல் பத்திரங்கள் பற்றிய தகவல்களை அரசுக்கு வழங்குவதில் பாரத ஸ்டேட் வங்கி SBI ஒருபோதும் தாமதிக்கவில்லை என்பதை தோழர் லோகேஷ் பத்ரா அனைத்து ஆவணங்களையும் பகிர்ந்து கொண்டு நிரூபித்துள்ளார். சில நேரங்களில் அது 48 மணி நேரத்திற்குள் தேவையான தகவலை வழங்கியது. இந்த ஆவணங்கள் நிதி அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி தேர்தல் பத்திரங்கள் குறித்த அனைத்து தரவையும் பத்திரத்தை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடுவிற்குள் 48 மணி நேரத்திற்குள் SBI சேகரிக்க முடியும் என்பதை வெளிப்படுத்துகிறது. 2020 வரை ஒவ்வொரு பத்திரத்தை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடுவும் முடிந்தவுடன் விதிகளின்படி SBI இந்த தகவலை நிதி அமைச்சகத்திற்கு அனுப்பியுள்ளது. பத்திரிகையாளர் நிதின் சேதி சொல்வதை கேளுங்கள். SBI-இன் லெட்டர்ஹெட்டில் நிதி அமைச்சகத்தின் பட்ஜெட் இணைச் செயலாளருக்கு எந்தெந்த வங்கியின் எந்தெந்த கிளையில் எத்தனை பத்திரங்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளன என்ற விவரம் அனுப்பப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது எப்படி என்று விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பல பத்திரங்கள் இயற்பியல் வடிவில் வாங்கப்பட்டன மற்றும் எத்தனை டிஜிட்டல் வடிவில் வாங்கப்பட்டன என்பது மிக முக்கியமான விஷயம். என்னவென்றால், இந்த கடிதம் July 27, 2018 தேதியிட்டது. மேலும் அந்த கட்டத்தில் தேர்தல் பத்திரங்களை மீட்டெடுப்பதற்கான கடைசி தேதி July 25, 2018 என்று கூறுகிறது. அதாவது பத்திரத்தை வாங்கி திரும்பப் பெற்ற 2 நாட்களுக்குள் வங்கி நிதி அமைச்சகத்திற்கு அனைத்து தகவல்களையும் அளித்துள்ளது. தரப்பினரால் வாங்கப்பட்ட மற்றும் மீட்டெடுக்கப்பட்ட அனைத்து பத்திரங்களின் தணிக்கை தடத்தை SBI பராமரிக்கிறது. இந்த பாதை ஒவ்வொரு பத்திரத்திலும் எழுதப்பட்ட வரிசை எண் மூலம் வைக்கப்படுகிறது. 2018 இத்திட்டம் தொடங்கப்பட்ட போது பத்திரத்திற்கு வரிசை எண் இருக்க வேண்டும் என்று வங்கி வலியுறுத்தியது. இந்த ஆவணங்கள் நிருபர்கள் குழுவின் அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளன. அதில் வரிசை எண் இல்லாமல் உள்கட்டுப்பாட்டை பராமரிக்க எந்த தணிக்கை தடமும் இருக்காது என்று வங்கி எழுத்துப்பூர்வமாக அரசாங்கத்திற்கு தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 2018 முதல் இந்த ஆவணத்தில் தேர்தல் பத்திரங்களின் பாதுகாப்பு தரங்கள் தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் யுவி ஒளியில் மட்டுமே தெரியும் எண்ணெய் அச்சிட கண்ணுக்குத் தெரியாத ஃப்ளோரசன்ட் மையை பயன்படுத்தலாம் என்று பரிந்துரைக்கப்பட்டதைக் காணலாம். ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அதன் அறிக்கையை அடிப்படையாக கொண்ட ஆவணங்களும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றை நீங்கள் சரிபார்க்கலாம். இதே ஸ்டேட் வங்கி தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து தரவுகளும் மும்பை கிளையில் இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இப்போது நன்கொடையாளர் மற்றும் நன்கொடை பெறும் தரப்பினரின் தரவு வெவ்வேறு குழிகளில் வைக்கப்பட்டுள்ளது, எனவே நேரம் தேவை என்று கூறுகிறது. இவ்வளவு குறிப்பிடத்தக்க மாற்றம் எப்படி ஏற்பட்டது? தேர்தல் பத்திரங்கள் உடல் வடிவத்தில் மட்டுமே வைக்கப்படும் என்று சட்டத்தில் எழுதப்பட்டுள்ளதா? இதற்கு டிஜிட்டல் ஆதாரம் கிடைக்காதா? KYC உடல் வடிவத்தில் மட்டும் செய்யப்பட்டதா? இப்படியிருந்தால் இத்தனை டிஜிட்டல் ஆதாரங்களின் ஆதாரம் எங்கிருந்து வரும்? தெளிவாக விஷயம் தீவி ரமானது. மேலும் சர்ச்சையை தவிர்க்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சில முக்கிய பிரச்சினைகள் எழும், தலைப்புகள் மாறும். எப்படியாவது தேர்தல் பத்திர ஊழல் பொதுமக்களை சென்றடையக்கூடாது. அக்டோபர் 2017 இந்த ஆவணம் அனைவரையும் அம்பலப்படுத்துகிறது. இது RTI மூலம் பெறப்பட்டது மற்றும் நிதின் சேதியின் அறிக்கையின் ஒரு பகுதியாகும். அப்போது பட்ஜெட் செயலாளராக இருந்த பிரசாந்த் கோயல் கையெழுத்திட்டுள்ளார். யாரோ ஒருவர் பத்திரத்தை மீட்டெடுத்தவுடன் நன்கொடையாளர் யார், எந்த அரசியல் கட்சி பணத்தை பெற்றது என்பது ஸ்டேட் வங்கிக்கு தெரிய வரும் என்று நிதி அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. பத்திரம் வாங்கியவரின் பெயர் இல்லாவிட்டாலும் KYC இல்லாமல் பத்திரங்களை வாங்க முடியாது என்பதால் ஸ்டேட் வங்கிக்கு தெரியும். ஸ்டேட் வங்கியின் வாதம் மிகவும் பலவீனமானது. உச்சநீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்குமா இல்லையா? ஸ்டேட் வங்கிக்கு 136 நாட்கள் அவகாசம் கிடைக்குமா? பல கேள்விகளுக்கு இன்னும் பதில் வரவில்லை. எந்த சூழ்நிலையிலும் தகவல் வெளியிடப்படாமல் இருக்கும் என்று தற்போது வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாம் எங்கு சென்றடைந்தோம்? உச்சநீதிமன்ற உத்தரவை ஒரு வங்கி பின்பற்றுவதில்லை. இந்த பந்தத்தின் பின்னால் விளையாடும் நபர்கள் தாங்கள் நினைத்தது நடக்கும் என்று மிகவும் நம்பிக்கையுடன் இருந்திருக்க வேண்டும். பொம்மலாட்டக்காரர் மேளம் வாசிப்பார், பொதுமக்கள் நடனமாடுவார்கள். வணக்கம், நான் ரவீஷ்குமார்.